எனதருமை நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இது மனதின் குரலின் 12வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடங்கி ஓராண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியன்று முதல் மனதின் குரலை வெளிப்படுத்தக்கூடிய பேறு எனக்கு கிட்டியது. மனதின் குரலின் ஓராண்டு காலத்தில் பல விஷயங்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்தது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது எனக்கு பல்வேறு விஷயங்களை அளித்திருக்கிறது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும். மக்களாட்சியில் மக்கள் சக்திக்கு என பெரிய மகத்துவம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மக்கள் சக்தி மீது எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மனதின் குரல் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவை அனுபவங்களாக பரிமளித்திருக்கின்றன. இவையெல்லாம் மக்கள் சக்தி எத்தனை மகத்தானது என்பதை நம் எல்லோருக்கும் விளங்க வைத்திருக்கிறது. நம் முன்னோர்கள் மக்கள் சக்தி மகேசன் சக்தி என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மனதின் குரலில் எனக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து நமது முன்னோர்களின் எண்ணத்தில் கருத்தில் பெரும் சக்தி இருக்கிறது, பெரும் உண்மை இருக்கிறது என்பதை என்னால் கூற முடியும். ஏனென்றால் இதை நானே உணர்ந்திருக்கிறேன். மனதின் குரலுக்காக நான் மக்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று வந்தேன். ஒவ்வொரு முறையும் அவற்றிலிருந்து 4 அல்லது 5 ஆலோசனைகளை மட்டுமே என்னால் வெளிப்படுத்த முடிந்தது. ஆனால் லட்சக்கணக்கான விழிப்புணர்வு உடைய குடிமக்கள் எனக்கு ஆலோசனைகளை வழங்கி வந்தார்கள். இதுவே கூட ஒரு மிகப்பெரிய சக்தி. பிரதமருக்கு ஆலோசனைகளை அளித்தோம், MyGov.in இணையதளத்தில் பதிவு செய்தோம், கடிதங்களை அனுப்பினோம், ஆனால் ஒருமுறை கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றம் அவர்களில் சிலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனால் நான் அப்படி கருதவில்லை. இந்த லட்சக்கணக்கான கடிதங்கள் எனக்கு மிகப்பெரிய கல்வியை அளித்திருக்கின்றன. அரசின் பல நுணுக்கமான இடர்பாடுகள் குறித்து எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயத்தில் நான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த ஆலோசனைகளை வெறும் காகிதங்களாக பார்க்கவில்லை, இவற்றை வெகுஜனங்களின் எதிர்பார்ப்புகளாக பார்த்தார்கள். இதன் பிறகு அவர்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்தார்கள். அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை வானொலிக்கு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க அழைத்தார்கள். வெகுஜனங்களின் கருத்துக்களை துறை பிரதிநிதிகள் முன்பாக வைத்தார்கள். சில விஷயங்களுக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அரசின் பல்வேறு துறைகளுமே கூட இந்த கடிதங்களை ஆய்வு செய்தார்கள். அவற்றில் எவை கொள்கை ரீதியானவை, எவை தனிநபர் காரணமாக பிரச்சினையாக்கப்பட்டிருக்கின்றன, எவை அரசின் கவனத்திலேயே இல்லை என அடிமட்டத்திலிருந்து தொடங்கி பல விஷயங்கள் அரசின் முன்பாக வரத் தொடங்கின. நிர்வாகத்தை பொறுத்தமட்டில் தகவல் என்பது அடிமட்டத்திலிருந்து மேல் நோக்கியதாக இருக்க வேண்டும். வழிகாட்டுதல் என்பது மேலிருந்து கீழ் நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை கோட்பாடு. தகவல்களின் ஊற்றுக்கண்ணாக மனதின் குரல் ஆகிவிடும் என்று யார் நினைத்து பார்த்திருப்பார்கள்? ஆனால் இது அப்படித்தான் ஆகிவிட்டது. இதே போன்று மனதின் குரல் மக்களின் குரலாக வெளிப்பாடாக அமைந்தது. ஒருமுறை நான் யதார்த்தமாக செல்ஃபி வித் டாட்டர் என்று கூறியிருந்தேன். உலகின் மூலை முடுக்கெங்கும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல லட்சம் பேர்கள் தங்கள் மகள்களோடு புகைப்படங்கள் எடுத்து அனுப்பினார்கள். பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைத்தது. அவர்கள் செல்ஃபி வித் டாட்டர் மகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது அவர்களின் மகள்களின் தன்னம்பிக்கை அதிகரித்த அதே வேளையில் அவர்களுக்குள்ளே கூட ஒரு தன்முனைப்பு ஏற்பட்டது. இதை பார்த்தவர்களின் மனங்களிலே கூட இனி மகள்களை உதாசீனம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உதித்தது. ஒரு அமைதி புரட்சி உருவானது. இந்திய சுற்றுலாத்துறையை மனதில் வைத்து நான் இன்க்ரெடிபிள் இந்தியா என்றதொரு கருத்தை முன்வைத்தேன். நீங்கள் செல்லும் இடங்கள் பற்றிய நல்ல புகைப்படங்களை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். மிக யதார்த்தமாக நான் விடுத்த விண்ணப்பம் இது. ஆனால் இதற்கு கிடைத்த வரவேற்பு எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தியது. பல லட்சம் பேர்கள் இந்தியாவின் மூலை முடுக்கெங்கிலும் எடுக்கப்பட்ட படங்களை அனுப்பி வைத்தார்கள். இவை போன்ற இடங்கள் கூட நம் நாட்டில் இருக்கின்றனவா என்பது குறித்து இந்திய அரசின் சுற்றுலாத்துறையோ மாநிலங்களின் சுற்றுலாத்துறைகளோ கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். இவை அனைத்தும் ஒரு தளத்தில் வந்து குவிந்தன. இவற்றின் மீது அரசுக்கு கொஞ்சம் கூட பொருட்செலவு ஏற்படவே இல்லை. மக்கள் இந்த பணியை முன்னெடுத்துச் சென்றார்கள். கடந்த அக்டோபர் மாதத்திற்கு முன்பாக எனது முதல் மனதின் குரலில் காந்தி ஜெயந்தி பற்றி தெரிவித்திருந்தேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று நாம் காந்தியடிகளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று கூறியிருந்தேன். ஒரு காலத்தில் நாட்டுக்காக கதராடைகள் என்று இருந்தது. ஆனால் இன்றோ ஃபேஷனுக்காக கதராடைகள் என்று ஆக வேண்டும் இல்லையா? நீங்கள் கதராடைகளை வாங்குங்கள் என்று நான் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தேன். அதிகமில்லை, கொஞ்சமாவது வாங்குங்கள் என்றேன். கடந்த ஓராண்டு காலத்தில் கதராடைகள் விற்பனை சுமார் 2 பங்காகி இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவை அனைத்தும் அரசு விளம்பரங்கள் வாயிலாக நடைபெறவில்லை. இதை செயல்படுத்த கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்படவில்லை. இது மக்கள் சக்தியின் வெளிப்பாட்டால், உணர்வால் ஏற்பட்ட மாற்றம். ஏழையின் குடிசையில் விறகடுப்பு எரிகிறது, ஓரிடத்தில் குழந்தை எழுகிறது, ஏழை தாய்க்கு எரிவாயு சிலிண்டர் கிடைக்க வேண்டுமா இல்லையா என்று ஒருமுறை நான் மனதின் குரலில் வெளிப்படுத்தியிருந்தேன். இது தொடர்பாக நான் வசதி வாய்ப்புகளோடு இருப்பவர்களிடம் ஒரு விண்ணப்பம் விடுத்திருந்தேன். மானியத் தொகையை உங்களால் துறக்க முடியாதா என்று கேட்டிருந்தேன். சிந்தியுங்கள், இந்த நாட்டின் 30 லட்சம் குடும்பங்கள் எரிவாயு மீதான மானியத்தை துறந்திருக்கிறார்கள் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி துறந்தவர்கள் பணக்காரர்கள் இல்லை. ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், கணவனை இழந்த ஒரு பெண் மானியத்தை துறக்க வரிசையில் நின்று கொண்டிருப்பதை நான் ஒருமுறை ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். சமுதாயத்தின் சாமானியர்கள் கூட மத்தியத்தட்டு மக்கள், மத்தியத்தட்டில் அடிநிலையில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு மானியத்தை துறப்பது என்பது கடினமான ஒன்றுதான். ஆனாலும் கூட அவர்கள் இதை துறந்தார்கள். இது அமைதி புரட்சி இல்லையா? இது மக்கள் சக்தியின் வெளிப்பாடு இல்லையா? அரசுத்துறைகளின் அதிகார வட்டத்திற்கு அப்பாலும் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்கிறது. அது வல்லமை பொருந்தியது, ஆற்றல் மிக்கது, உறுதிப்பாடு உடையது என்ற பாடத்தை அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அரசுகள் மக்களை இணைத்து கொண்டு செயல்படுகின்றனவோ அந்த அளவுக்கு சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஊக்கியாக அவை வெற்றி காண முடியும். எவற்றின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்ததோ மனதின் குரல் நிகழ்ச்சிக்குப் பிறகு அவையெல்லாம் எனக்கு உறுதிப்பாடாகவே மாறிவிட்டன. ஆகையால் இன்று நான் மனதின் குரல் வாயிலாக மீண்டும் ஒருமுறை மக்கள் சக்திக்கு பல கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்கள் நான் கூறிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு பொருட்டாக எண்ணி நாட்டு நலனுக்காக தங்களுடையதாக்கிக் கொண்டார்கள். இதில் தங்களையும் இணைத்துக் கொண்டார்கள். இதைவிட சந்தோஷம் அளிக்கக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? இந்த முறை மனதின் குரலில் நான் ஒரு புதிய அணுகுமுறையை கையாள நினைத்தேன். நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகள், உங்கள் ஆலோசனைகள் ஆகியவற்றை பதிவு செய்யுங்கள் என்று நாட்டு மக்களிடம் நான் வேண்டுகோள் விடுத்தேன். மனதின் குரலில் அவற்றை பரிசீலனை செய்வோம் என்று கூறியிருந்தேன். 55,000க்கும் மேற்பட்ட குடிமக்களிடமிருந்து எனக்கு அழைப்புகள் வந்தன என்பது மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். சியாச்சேன், கச், காமரூப், காஷ்மீர், கன்னியாகுமரி ஆகிய தொலைவான பகுதிகளிலிருந்து எல்லாம் அழைப்புகள் வந்திருக்கின்றன. அழைப்புகள் வராத பகுதி என்று ஏதும் இல்லை என்ற அளவுக்கு இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஆலோசனைகள் குவிந்திருக்கின்றன. இது ஒரு சுகமான அனுபவம். அனைத்து வயதினரும் ஆலோசனைகளை அளித்திருக்கிறார்கள். சில ஆலோசனைகளை கேட்பதே கூட சுகமளிப்பதாக இருந்தது. மற்றவை மீது என் குழுவினர் கவனத்தை செலுத்தி வருகிறார்கள். நீங்கள் ஓரிரு நிமிடங்கள் வரை பேசியிருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை உங்கள் ஆலோசனைகளும் செய்திகளும் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை. அரசு உங்கள் ஆலோசனைகள் மீது கண்டிப்பாக முழுமையாக தன் கவனத்தை செலுத்தும். நாலாபுறங்களிலும் நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன என்று பொதுவாக தோன்றும். ஆனால் என்னுடைய அனுபவமோ வேறு மாதிரியானது. இந்த 55,000 பேர்களும் எந்த தங்கு தடையுமின்றி தங்கள் கருத்துக்களை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தியிருக்க முடியும், எதை வேண்டுமானாலும் கூறியிருக்க முடியும். ஆனால் அவர்களின் அனைத்து கருத்துக்களும் ஆக்கப்பூர்வமாக, நல்ல ஆலோசனைகள் அளிக்கும் விதமாக, புதுமையானவையாக மனதின் குரலை ஒட்டியே வெளிப்படுத்தியிருப்பது போல அமைந்திருக்கிறது. இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துகிறது. அதாவது, பொதுமக்கள் எத்தனை ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கும் நம் நாட்டுக்கும் எத்தனை பெரிய முதலீடு. ஏதோ 1-2% அழைப்புகளில் தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், ஆனால் எஞ்சியிருக்கும் 90%-க்கும் மேற்பட்ட அழைப்புகள் சக்தியும் ஆனந்தமும் அளிக்கக்கூடிய தகவல்களாகவே இருந்தன. மேலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து வந்த அழைப்புகள், அதிலும் பார்வை குறைபாடு உடையவர்களிடமிருந்து அதிகம் அழைப்புகள் வந்தன. இவர்களால் தொலைக்காட்சிகளை பார்க்க முடியாது, ரேடியோவை அவசியம் கேட்பார்கள் என்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு வானொலி என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனக்கு ஒரு புதிய பரிமாணம் புலப்படுகிறது. அவர்கள் தெரிவித்திருக்கும் அரிய தகவல்கள் அரசு புரிந்துணர்வோடு செயல்பட போதுமானதாக இருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தின் அல்வர் பகுதியைச் சேர்ந்த பவன் ஆச்சாரியா அவர்கள் என்னோடு ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பவன் ஆச்சாரியா அவர்களின் ஆலோசனையை நாட்டு மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதோ அவர் கூறுகிறார், என் பெயர் பவன் ஆச்சாரியா, நான் ராஜஸ்தானின் அல்வர் பகுதியைச் சேர்ந்தவன். தீபாவளி பண்டிகையின் போது நாட்டு மக்கள் அதிக அளவில் மண்ணாலான அகல் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் தனது மனதின் குரலில் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்படி மண் அகல்களை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத அதே நேரத்தில் 1,000,000 மண்பாண்டம் செய்யும் ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். பவன், உங்கள் கருத்துக்கள் நாட்டின் மூலை முடுக்குகள் எங்கும் சென்று அடையும் என்று எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது. அவர் மிகவும் அருமையான யோசனையை அளித்திருக்கிறார். மண் என்பது விலைமதிக்க முடியாதது, ஆகையால் மண்ணாலான விளக்குகளுக்கும் மதிப்பு காண முடியாது. சுற்றுச்சூழல் விஷயத்திலும் இதற்கென ஒரு சிறப்பிடம் இருக்கிறது. விளக்குகள் ஏழைகளின் வீடுகளில் தயாரிக்கப்படுகின்றன. மிக எளிய மக்கள் இவற்றை தயார் செய்வதன் மூலம் தங்கள் பிழைப்பை நடத்துகிறார்கள். இனிவரும் பண்டிகைகளின் போது பவன் ஆச்சாரியா அவர்களின் ஆலோசனையை நாம் செவிமடுத்தால் மண் விளக்குகள் நம் இல்லங்களில் ஏற்றப்படும், ஆனால் அதன் ஒளி ஏழையின் குடும்பத்தில் வீசும் என்று நாட்டு மக்களின் முன்பு நான் விண்ணப்பம் வைக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, விநாயக சதுர்த்தியின் போது முப்படையினரோடு சிறிது நேரத்தை கழிக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. பாகிஸ்தானோடு 1965 நடைபெற்ற போர் நிறைவடைந்து 50 கழிந்த நிலையில் தில்லியில் இந்தியா கேட் அருகே வீரத்துக்கான அஞ்சலி என்ற பொருள்படும் கண்காட்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். அரை மணி நேரம் இருக்கலாம் என்று நான் சென்றிருந்தேன், ஆனால் நான் அங்கிருந்து கிளம்பிய போது 2.5 மணி நேரம் ஆகிவிட்டிருந்தது. ஆனாலும் என்னால் முழுமையாக அதை பார்க்க முடியவில்லை. அங்கே என்னதான் இல்லை, ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் உயிரோட்டத்தோடு வடித்திருந்தார்கள். கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் அற்புதமாக இருந்தது, சரித்திர கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் கல்வி புகட்டுவதாக அமைந்தது. வாழ்க்கையில் கருத்தூக்கமாக அதை அணுகினாலும் தாய் நாட்டுக்கு சேவை செய்ய இதைவிட கருத்தூக்கம் ஏற்படுத்தக்கூடியது வேறு ஒன்றும் இருக்க முடியாது. போரின் பெருமைமிக்க கணங்கள், நமது படையினரின் ஈடிணையில்லாத சாகசம், தியாகம் ஆகியவற்றை பற்றி நாம் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தைச் சேர்ந்த புகைப்படங்களோ படச்சுருள்களோ இல்லை, ஆனால் இந்த கண்காட்சி மூலம் அந்த கால நிகழ்வுகளின் அனுபவத்தை பெற முடிந்தது. ஹாஜிபீர் போராகட்டும், அசல் உத்தர் போராகட்டும், சாவிந்தா போராகட்டும், ஹாஜிபூர் கடவாய் வெற்றி காட்சிகள் ஆகிய அனைத்தும் மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. நம் முப்படையினரின் போர் சாகசம் நம்மை பெருமிதம் கொள்ள வைக்கிறது. அந்த கண்காட்சியின் போது போரில் பங்கெடுத்த வீரர்களின் குடும்பங்களையும் தியாகிகளின் குடும்பங்களையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. போரில் பங்கெடுத்த சில வீரர்கள் தங்கள் வாழ்க்கையின் மாலைப்பொழுதை எட்டியிருந்தார்கள். அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களோடு நான் கைகுலுக்கிய போது அவர்களின் சக்தியைக் கண்டு நான் வியந்தேன். அது எனக்கு கருத்தூக்கம் அளித்தது. நீங்கள் வரலாறு படைக்க விரும்பினால் வரலாற்றின் நுணுக்கங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு நம்மை நமது வேர்களோடு இணைக்கிறது. வரலாற்றிலிருந்து நமது இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டால் வரலாறு படைக்கும் திறனுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். வீரத்தின் இந்த கண்காட்சி மூலம் வரலாறு பற்றிய அனுபவம் ஏற்படுகிறது. வரலாறு பற்றிய அறிவு பிறக்கிறது. புதிய வரலாறு படைக்கும் விதைகளும் விதைக்கப்படுகின்றன. நீங்கள் தில்லிக்கு அருகில் இருப்பவர்கள் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்னும் சில காலம் தொடர்ந்து நடைபெறவிருக்கும் இந்த கண்காட்சியை அவசியம் சென்று பாருங்கள். என்னைப் போல சீக்கிரமாக அங்கிருந்து வந்துவிட வேண்டாம். உங்களுக்கு 3 அல்லது 4 மணி நேரம் கண்டிப்பாக முழுமையாக காண தேவைப்படும். கண்டிப்பாக பாருங்கள். மக்களாட்சியின் சக்தியை பாருங்கள். ஒரு சிறுவன் நாட்டின் பிரதமருக்கு கட்டளையிட்டிருக்கிறான், ஆனால் அவசரத்தில் அந்த சிறுவன் தனது பெயரை குறிப்பிட மறந்திருக்கிறான். அவன் பெயர் என்னிடம் இல்லாததால் அதை குறிப்பிட முடியவில்லை. ஆனால் அந்த சிறுவன் கூறிய விஷயம் பிரதமர் தன் கவனத்தை செலுத்த தகுந்ததாக இருக்கிறது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருமே தங்கள் கவனத்தை செலுத்துவதாக இருக்கிறது. அவன் கூறுகிறான், பிரதமர் அவர்களே, நீங்கள் தூய்மையான இந்தியா என்ற இயக்கத்தை முடுக்கிவிட்டிருக்கிறீர்களே. இதை செயல்படுத்த ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் குப்பை தொட்டிகளை வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த சிறுவன் கூறியது மிகவும் சரியான விஷயம். தூய்மை என்பது நமது இயல்பாகவே ஆக வேண்டும். அதற்கான சாதனங்களையும் நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த சிறுவன் விடுத்திருக்கும் செய்தி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அக்டோபர் 2 நான் தூய்மை குறித்த அறிவிப்பை செய்தேன். சுதந்திரம் அடைந்த பிறகு முதன் முறையாக நாடாளுமன்றத்தில் பல மணி துணிகள் தூய்மை பற்றிய விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. நமது அரசு மீதான விமர்சனங்களும் இடம்பெறுகின்றன. மோடி அவர்கள் தூய்மை பற்றி பெரிய பேச்சுக்கள் எல்லாம் பேசினார், ஆனால் பலன் என்ன என்று கேட்டு என்னை நோக்கியும் விமர்சனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை நான் தவறாகவே கருதவில்லை. நாட்டின் நாடாளுமன்றம் கூட தூய்மை பற்றிய விவாதங்களில் ஈடுபடுகிறது என்று நான் இதை நல்ல விதமாகவே பார்க்கிறேன். இன்னொரு புறம் பாருங்கள். ஒரு பக்கம் நாடாளுமன்றம், இன்னொரு பக்கம் நாட்டின் குழந்தை, இருவருமே தூய்மை பற்றி பேசுகிறார்கள் என்பதை விட நாட்டுக்கு பெருமை அளிக்கும் விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? கருத்துக்களின் இயக்கம் நடைபெறுகிறதே, மாசுக்கு எதிராக ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறதே, தூய்மை மீதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோமே, இது அரசுகளையும் பணியில் கண்டிப்பாக ஈடுபடுத்தும். உள்ளாட்சி அமைப்புகள் தொடங்கி மாநிலம் மற்றும் மத்திய அரசுகள் வரை அனைத்து அமைப்புகளும் இதன் மீது பணியாற்றியே ஆக வேண்டும். இந்த இயக்கத்தை நாம் முன்னெடுத்துச் சென்றே ஆக வேண்டும். குறைகள் இருந்தாலும் இதை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நம் இந்தியாவை 2019 நாம் காந்தியடிகளின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் காந்தியடிகளின் கனவை மெய்யாக்கும் விதமாக நாம் செயல்பட வேண்டும். காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருமுறை அவர் சுதந்திரம் தூய்மை இவற்றுக்கு இடையே ஒன்றை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் நான் முதலில் தூய்மையையே விரும்புவேன், பிறகுதான் நாட்டின் சுதந்திரம் என்று கூறினார். காந்தியடிகளுக்கு விடுதலையை விட தூய்மையே மகத்துவம் நிறைந்ததாக இருந்தது. வாருங்கள், நாம் அனைவரும் காந்தியடிகளின் கருத்தை ஏற்றுக்கொள்வோம், அவரின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக செயல்படுவோம். தில்லியைச் சேர்ந்த குல்ஷன் அரோடா அவர்கள் மை கவ் இணையதளத்தில் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார். தீன்தயாள் உபாத்யாய் அவர்களின் நூற்றாண்டு பற்றி தெரிந்து கொள்ள விரும்பியிருக்கிறார். எனதருமை நாட்டு மக்களே, மகத்தானவர்களின் வாழ்க்கை சரிதம் என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கருத்தூக்கம் அளிக்கக்கூடியதாக எப்போதுமே இருக்கிறது. அத்தகைய மகான்கள் எந்த கொள்கை பற்று உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்வது நமது வேலையல்ல. நாட்டுக்காக வாழ்ந்து உயிர் துறந்த அனைவருமே நமக்கு கருத்தூக்கம் அளிப்பவர்கள்தாம். இப்போதெல்லாம் பல மகான்களை நினைவுகூரும் சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்க்கிறது. செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பண்டித தீன்தயாள் உபாத்யாய் அவர்கள், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தியடிகள், லால் பகதூர் சாஸ்திரி, அக்டோபர் 11ஆம் தேதியன்று ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள், அக்டோபர் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேல் என கணக்கிலடங்காத பெயர்கள். அவற்றில் ஒரு சிலவற்றையே நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் இந்த நாடு பகுரத்ன வசுந்தரா, அதாவது பல மனிதருள் மாணிக்கங்களை பெற்ற நாடு. நீங்கள் எந்த ஒரு தேதியை எடுத்துக்கொண்டாலும் வரலாற்றில் ஏதோ ஒரு மகாபுருஷரின் பெயர் அங்கே இடம் பெற்றிருக்கும். இருவரும் காலங்களில் அவர்களை பற்றிய நினைவுகளால் நம் மனங்களை நிறைத்துக் கொள்வோம். அவர்கள் வாழ்க்கை அளிக்கும் செய்தியை நாம் வீடுதோறும் எடுத்துச் செல்வோம். அவர்களிடமிருந்து நாமும் ஏதாகிலும் கற்க முயற்சி செய்வோம். குறிப்பாக அக்டோபர் 2ஆம் தேதி பற்றி பதிவு செய்ய விரும்புகிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி வணக்கத்துக்குரிய காந்தியடிகளின் பிறந்த நாள். கடந்த ஆண்டும் கூட பல வகையான ஃபேஷன்களின் உடைகள், பல வகையான ஆடைகள் என இருக்கலாம், ஆனால் அவற்றில் கதராடைகளுக்கு என ஓரிடம் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் வரை கதராடை விற்பனையில் தள்ளுபடி அளிக்கப்படும். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கதராடைகளுடன் சேர்ந்து கைத்தறி ஆடைகளுக்கும் அதே அளவு முக்கியத்துவம் கொடுங்கள். நமது நெசவாளிகள் எத்தனை கடுமையாக உழைக்கிறார்கள். 125 கோடி பேர்கள் கொண்ட நாட்டு மக்கள் 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய் என்ற அளவில் கூட கதராடையையோ கைத்தறி ஆடையையோ வாங்கினால் நிறைவாக அந்த தொகை நெசவாளிக்கு சென்று சேரும். கதராடை தயாரிக்கும் ஏழை விதவையைச் சென்று அடையும். ஆகையால் இந்த தீபாவளியன்று நாம் கண்டிப்பாக கதராடைகளுக்கு என ஓரிடத்தை ஒதுக்குவோம். நம் உடலில் அதற்கென இடமளிப்போம். நீங்கள் முழுமையாக கதராடைகளையே அணிய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளவில்லை. ஏதோ கொஞ்சமாவது அதற்கு இடமளியுங்கள் என்றுதான் வேண்டுகிறேன். கடந்த முறை நீங்கள் விற்பனையை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்கிவிட்டீர்கள். இதனால் எத்தனை ஏழைகள் பலனடைந்தார்கள்! எந்த பணியை அரசு பல கோடி ரூபாய்கள் செலவு செய்தும் செய்ய முடியவில்லையோ அதை நீங்கள் சின்னஞ்சிறு உதவியால் செய்து முடித்திருக்கிறீர்கள். இதுதானே மக்கள் சக்தி! ஆகையால் நான் மீண்டும் உங்களை இந்த விஷயத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, என் மனம் வேறு ஒரு விஷயத்துக்காகவும் கூட சந்தோஷத்தில் ஆழ்கிறது. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மே மாதம் நான் கொல்கத்தா சென்றிருந்தேன். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் குடும்பத்தார் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அவரது சகோதரர் மகன் சந்திர போஸ் இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். கணிசமான நேரம் சுபாஷ் போஸ் அவர்களின் குடும்பத்தாருடன் நேரம் செலவு செய்யும் பொன்னான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. சுபாஷ் பாபுவின் பெரிய குடும்பம் பிரதமரின் இல்லம் வரவேண்டும் என்று அன்று முடிவானது. சந்திரபோஸ் மற்றும் அவரது குடும்பத்தார் இந்த பணியில் ஈடுபட்டார்கள். கடந்த வாரம்தான் சுபாஷ் போஸ் அவர்களின் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் பிரதமரின் இல்லம் வரவிருக்கிறார்கள் என்பது முடிவானது. இது எனக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும் விஷயம் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? நேதாஜியின் குடும்பத்தார் அனைவருக்கும் தங்கள் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக பிரதமரின் இல்லத்துக்கு வருகை தரும் வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். இதைவிட அதிக மகிழ்ச்சி எனக்கு என்னவென்றால், அக்டோபர் மாதம் இவர்களை பிரதம மந்திரி இல்லத்தில் வரவேற்கக்கூடிய கணத்தை விட பெரிய விருந்தோம்பல் இருக்க முடியாது. சுபாஷ் பாபுவின் குடும்பத்தார்களில் பலர் வேறு வேறு நாடுகளில் வசிக்கிறார்கள். அனைவரும் சிறப்பாக இதற்காகவே வருகிறார்கள். இது எனக்கு எத்தனை பெரிய சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விஷயம் தெரியுமா? அவர்களை வரவேற்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். பார்கவி கானடே எனக்கு ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார். அவர் கூறும் விதம், அவரது குரல் ஆகியவற்றை கேட்ட பிறகு அவரே கூட ஒரு தலைவி என்றே எனக்கு நினைக்க தோன்றுகிறது. ஒருவேளை அவரே தலைமை பதவியையும் ஏற்கலாம் என்று படுகிறது. அவர் கூறுகிறார், என் பெயர் பார்கவி கானடே. நீங்கள் இளைய தலைமுறையினருக்கு வாக்காளர் பதிவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதனால் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பு அதிகரிக்கும். எதிர்காலத்தில் அரசுகளை அமைப்பதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் அவர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் பிரதம மந்திரியிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
வாக்காளர் பட்டியலில் பெயர்களை பதிவிடுதல் பற்றியும் வாக்களித்தல் பற்றியும் பார்கவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.
உங்கள் குறிப்பு சரியானது. மக்களாட்சியில் ஒவ்வொரு வாக்காளரும் நாட்டின் விதியை நிர்ணயம் செய்வதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது. வாக்களிப்பு சதவீதமும் அதிகரித்து வருகிறது. இதற்காக நான் நாட்டின் தேர்தல் ஆணையத்துக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில ஆண்டுகள் முன்பாக நமது தேர்தல் ஆணையம் ரெகுலேட்டர், அதாவது நெறிப்படுத்தல் பணியில் மட்டுமே ஈடுபட்டு வந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அதன் செயல்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று நமது தேர்தல் ஆணையம் நெறிப்படுத்தல் பணியை மட்டுமே செய்யவில்லை, அது ஒரு வகையில் ஃபெசிலிட்டேட்டராக, அதாவது எளிதாக்கி துணை புரியும் அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது. இது வாக்காளர்களுக்கு உதவி புரிவதாக இருக்கிறது. அவர்களின் அனைத்து செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்களின் மையக் கருவாக வாக்காளர்கள் விளங்குகிறார்கள். இது மிகவும் போற்றுதலுக்குரிய மாற்றம். ஆனால் தேர்தல் ஆணையம் மட்டுமே செயல்படுவது என்பது போதாது. நாமும் கூட பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், நாம் வசிக்கும் பேட்டைகளில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளில் ஈடுபட வேண்டும். வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாமுமே கூட நமக்கு கிடைத்திருக்கும் விலைமதிப்பில்லாத உரிமைகளை விழிப்போடு கண்காணித்து வர வேண்டும். என் உரிமையை நான் பயன்படுத்துகிறேனா இல்லையா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இதை நாம் ஒரு பழக்கமாகவே கொள்ள வேண்டும். நாட்டின் இளைஞர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். வாக்களிப்பிலும் கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேர்தல் காலங்களில் நான் நிச்சயம் ஒரு விஷயத்தை கூறி வருகிறேன். முதலில் வாக்களிப்பு, பிறகுதான் மற்றவையெல்லாம். இந்த புனிதமான பணியை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். சில நாட்கள் முன்பாக நான் வாராணசி சென்றிருந்தேன். அங்கே பலரை என்னால் சந்திக்க முடிந்தது. பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தேன். பலரை நான் சந்தித்தாலும் கூட அவர்களில் இரு சிறுவர்கள் பற்றி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அவர்களில் க்ஷிதிஜ் பாண்டே என்ற 7ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவனை சந்தித்தேன். பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தின் கேந்திரிய வித்யாலயாவில் 7ஆம் வகுப்பு படிக்கிறான் அவன். மிகவும் புத்தி கூர்மையுடைய இந்த சிறுவனுடைய தன்னம்பிக்கை அளப்பரியது. ஆனாலும் இந்த சின்ன வயதிலும் கூட இயற்பியலில் அவனுக்கு இருக்கும் நாட்டத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அவன் நிறைய படிக்கலாம், இணையதளங்களில் நிறைய கற்றுக்கொண்டிருக்கலாம், புதிய புதிய பரிசோதனைகளை பார்த்திருக்கலாம். ரயில் விபத்துக்களை எந்த தொழில்நுட்பம் மூலம் தடுக்க முடியும், குறைவான ஆற்றலை கொண்டு எப்படி இயக்கலாம், ரோபோவில் எப்படி மனித உணர்வுகளை ஊட்ட முடியும் என ஏராளமான விஷயங்களை பற்றி என்னிடம் அவன் பேசினான். மிகவும் விசித்திரமான சிறுவன். அவன் கூறியவற்றை என்னால் நுணுக்கமாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனது தன்னம்பிக்கையையும் நாட்டத்தையும் பார்க்கும்போது, நமது நாட்டின் சிறுவர்களுக்கு அறிவியல் மீது நாட்டம் அதிகரிக்க வேண்டும் என்று புலப்பட்டது. சிறுவர்களின் மனதில்
கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வர வேண்டும். ஏன், எப்படி, எப்போது என்ற கேள்விகள் அவர்கள் மனங்களில் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதேபோல சோனம் பட்டேல் என்ற ஒரு சிறுமியை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. வாராணசியின் சுந்தர்பூரில் வசிக்கும் 9 வயதான இந்த சிறுமி சதாவ்ரிஜ் பட்டேல் அவர்களின் மகள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இவள். இந்த சிறுமிக்கு ஒட்டுமொத்த கீதையும் தலைகீழ் பாடம். ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், கீதையின் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை பற்றி கேட்டவுடன் அவள் அதை ஒப்பிப்பதுடன் அதன் ஆங்கில விளக்கத்தையும் ஹிந்தி மொழி விளக்கத்தையும் அளித்தாள். அவள் தகப்பனாரிடம் நான் இது பற்றி கேட்டபோது அவர் இதை அவள் தன் 5வது வயதிலிருந்து சொல்லி வருவதாக தெரிவித்தார். இதை எங்கே கற்றுக்கொண்டாள் என்று நான் கேட்டதற்கு அவர், எங்களுக்கும் இது தெரியாது என்றார். அவள் கீதையை மட்டும்தான் படிக்கிறாளா, படிப்பு என்று வேறு என்ன இருக்கிறது என்று நான் கேட்டபோது அவர், காலையில் கணித பாடத்தை எடுத்துக்கொண்டால் மாலைக்குள்ளாக அவளுக்கு கரதள பாடம் ஆகிவிடுகிறது, சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் சில மணிக்குள்ளாக கரதள பாடம் ஆகிவிடுகிறது என்றார். மேலும், குடும்பத்தில் உள்ள எங்கள் அனைவருக்குமே கூட இது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது என்றார் அவர். இது உண்மையிலேயே எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சில குழந்தைகளுக்கு பிரபலங்கள் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படும். ஆனால் குழந்தை சோனமுக்கோ அப்படி எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அவளுக்கு கடவுள் ஏதோ ஒரு விசேஷ சக்தியை அளித்திருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தோன்றியது. இந்த 2 குழந்தைகளையும் எனது இந்த காசி யாத்திரையின் போது நான் சந்தித்தது சிறப்பான ஒரு விஷயம். இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். மனதின் குரலில் சிலர் எனக்கு நிறைய வேலைகளை கொண்டு வருகிறார்கள். ஹரியானாவின் சந்தீப் கூறுவதை கேளுங்களேன். மாதம் ஒருமுறை நீங்கள் நிகழ்த்தும் மனதின் குரலை வாரம் ஒருமுறை என்று ஆக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றிலிருந்து எங்களுக்கு அதிக கருத்தூக்கம் கிடைக்கிறது. சந்தீப் அவர்களே, நீங்கள் என்னிடமிருந்து என்னவெல்லாம் வேலை வாங்க நினைக்கிறீர்களோ தெரியவில்லையே. மாதம் ஒருமுறை இதை செய்யவே எனக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கிறது. சில வேளைகளில் ஆல் இண்டியா ரேடியோவைச் சேர்ந்த நம் நண்பர்கள் 30 நிமிடங்கள், 45 நிமிடங்கள் என்று காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறேன். உங்கள் ஆலோசனைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்போது மாதம் ஒருமுறை என்பதே உகந்ததாக இருக்கிறது. மனதின் குரலை தொடங்கி 1 ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. சுபாஷ் பாபு வானொலியை எந்த அளவு பயன்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜெர்மனியில் அவர் ஒலிபரப்பை தொடக்கினார். இந்தியாவில் வாழும் மக்களுக்காக அவர் சுதந்திர வேள்வி தொடர்பாக வானொலி வாயிலாக தம் கருத்துக்களை பரப்பி வந்தார். ஆசாத் ஹிந்த் ரேடியோவின் தொடக்கத்தை ஒரு வாராந்திர செய்தி அறிக்கை மூலம் செய்தார். ஆங்கிலம், ஹிந்தி, பங்காளி, மராட்டி, பஞ்சாபி, உருது, பஷ்டு என பல மொழிகளில் அவர் வானொலி ஒலிபரப்பை செய்தார். எனக்குமே கூட மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக என் வானொலி ஒலிபரப்பு தொடங்கி 1 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. எனது மனதின் குரல் உங்கள் குரலாக மாறியதற்கு நீங்கள்தான் காரணம். உங்கள் மனங்களின் குரல்களை நான் கேட்கிறேன். அதை பற்றியே நினைக்கிறேன். உங்கள் ஆலோசனைகளை பார்க்கிறேன். அவற்றிலிருந்துதான் என் எண்ண ஓட்டங்கள் சிறகடிக்க ஆரம்பிக்கின்றன. இவைதாம் ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக உங்களை வந்து அடைகின்றன. கூறுவது என்னவோ நானாக இருந்தாலும் கூற்றும் கருத்தும் உங்களுடையதுதான். இதுதான் என் மகிழ்ச்சியே. அடுத்த மாதம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆலோசனைகள் மேலும் கிடைக்கட்டும். உங்கள் ஆலோசனைகளால் அரசுக்கு நன்மை ஏற்படுகிறது, மேம்பாடு உண்டாகிறது. உங்கள் பங்களிப்பு எனக்கு விலை மதிக்க முடியாத ஒன்று. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நன்றி.